முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்விலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை பல்கலைக்கழகம் விலங்கியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் எஸ் மில்டன் பிரபு அவர்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடும் புற்றுநோய் வகைகளும் பகுதி 40 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் எஸ் மில்டன் பிரபு, விலங்கியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிகின்றேன். வனமும் வாழ்வியலும் பற்றிய ஒரு தொகுப்பில் உங்களிடம் இன்று சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் அதனால் ஏற்படும் புற்றுநோய்கள், அதன் வகைகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை தடுக்கும் முறைகளை பற்றி இன்று நாம் பார்ப்போம். தாவர மற்றும் விலங்கின வாழிடத்தில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றத்தை மாசுபடுதல் என்கின்றோம். இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுபவற்றை நாம் மாசுபடுத்தி என அழைக்கிறோம். புவி காற்று மண்டலத்தில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் மற்றும் 1% பிற வாயுக்களும் உள்ளன. புவியின் மீது விழும் புற ஊதாக்கதிர்களை வடிகட்டுபவை ஓசோன் படலம் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 99% புற ஊதாக்கதிர்களை இந்த படலமானது வடிகட்டி அனுப்புகிறது. மற்றும் காற்று இந்த வாயுக்கள் தவிர பிற மாசுபொருள்கள் அதிகப்படுவதின் காரணமாக மிகவும் மாசடைகிறது. இவற்றில் முக்கியமானதாக நாம் சொல்லுவது என்னவென்றால், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ், நைட்ரேட்ஸ், சல்ஃபேட்ஸ் அண்டு கன உலோகங்கள் மற்றும் அணு உலைகளிலிருந்து வெளிவரும் கதிரியக்க பொருள்கள் போன்றவை உயர் மூலக்கூறான டிஎன்ஏவில் திடீர் மாற்றத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் ஆரோக்கியமான நம் செல்களை கேன்சர் செல்லாக மாற்றி பல உறுப்புகளிலும் இந்த புற்றுநோயை உருவாக்குகின்றன. மற்றும் புகை நாம் புகையிலை பொருட்களை உபயோகிப்பதனாலும் மற்றும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள காற்று இந்த புகையினால் மாசுபடுவதனாலும், பல தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகையின் மூலமாக இந்த காற்று மாசுபாடு வருவதனாலும் நிறைய புற்றுநோய்க்கான காரணிகளை அவை வெளிவிடுகின்றன. அவை நமது செல்களுக்குள் செல்லும் பொழுது இந்த திடீர் மாற்றத்தை நமது மரபு அணுவில் உருவாக்கி இந்த புற்றுநோயை உருவாக்குகின்றன. இந்த மூலப்பொருள்களில் மிகவும் முதன்மையானது நம் புகைப்பிடிப்பதில் உள்ள பென்சோஃபைரின் என்னும் முக்கியமான ஒரு வேதிப்பொருளாகும். மற்றும் பிளாஸ்டிக் பொருள்களை எரிப்பதன் மூலமாகவும் நாம் வெளிவிடும் டயாக்சின் மற்றும் பாஸ்போஃபின் அண்டு நிக்கோடின் இந்த மூலப்பொருள்களும் நமது உடலில் செல்வதன் மூலமாக இந்த புற்றுநோய்கள் உருவாவதற்கான காரணிகள் அதிகமாக அமைகின்றன. மற்றும் கன உலோகங்கள் நிறைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவந்து நமது நீர், நிலம் மற்றும் காற்றை மாசுபடுத்துவதன் மூலமாக இவைகளும் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாக அமைகின்றன. இந்த காரணிகள் எல்லாம் நமது செல்களுக்குள் சென்று நம் செல்களுக்கின் உட்கருவில் உள்ள மரபு அணுவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றன. இந்த மரபணு மாற்றமானது செல் பிரிவதை தடுக்கும் காரணிகளை பாதிப்படைய செய்வதனால் நமது செல்கள் அதன் நார்மலாக பிரியக்கூடிய அந்த தன்மையை இழந்து அதிகப்படியாக பிரிதலை மேற்கொள்கின்றன. ஸோ அபரிதமான ஒழுங்கற்ற செல்களினாலேயே நம் புற்றுநோய் ஏற்படுகிறது. 30-35% நமது உணவு பழக்கத்தின் மூலமாக இந்த புற்றுநோய்களானது ஏற்படுகிறது. மற்றும் அந்த உணவு பழக்க வழக்கம் சாதாரணமாக நாம் சாப்பிடும் உணவுகளால் அல்ல, உணவுகளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்களாலையும் மற்றும் செயற்கை நிறமேற்றிகளாலேயும் உணவு பதப்படுத்திகளாலும் மற்றும் உணவு சுவையொட்டிகளாலும் இந்த புற்றுநோய்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் அதிகப்படியான உப்பு, சர்க்கரை, எண்ணெய், கொழுப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் நம் உணவு பழக்க வழக்கத்தில் இப்பொழுது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன. அதிக கலோரிகள் உடைய உணவுகளையும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இதன் மூலமாகவும் நம் உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் புற்றுநோய்கள் போன்ற நோய்கள் மிகவும் அதிகமாக உருவாகின்றன. மற்றும் புற்றுநோயை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த புற்றுநோயானது கட்டிகள் அல்லது திசுக்களின் திரள்கள் அல்லது புடைப்புகள் என்று நாம் சாதாரணமாக சொல்கின்றோம். இவை தோன்றுகின்ற செல்களில் ஒரு அசாதாரணமான வளர்ச்சியை கொண்டு வகைப்படுத்தப்படுகின்ற நோய் ஆகும். புற்றுநோய் உடலில் உள்ள எந்த உறுப்பையும் அல்லது திசுவையும் பாதிக்கக்கூடியது. மேலும் தீவிரமாக பிரிந்து உடலில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு பரவுகிறது அல்லது ஒரே இடத்தில் வளர துவங்குகிறது. இந்த குணத்தின் அடிப்படையில் கட்டிகள் அதிக தீங்கற்றவையாகவோ அல்லது அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியவையாகவோ இருக்கின்றன. பல்வகை புற்றுநோய்களுக்கான காரணங்கள் வேறுபடுகின்றன. இருப்பினும் சில வழக்கமான வகை புற்றுநோய்களுக்கான காரணங்களாக மரபணு கோளாறு, மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், நார்ச்சத்து குறைவான ஒரு உணவு முறை, வேதிப்பொருள்கள் மற்றும் கதிர்வீச்சுக்கு ஆளாகுதல் மற்றும் பல காரணங்கள் உள்ளன. புற்றுநோயை கண்டறிதல் ஒரு உடலியல் பரிசோதனை, எக்ஸ்ரேக்கள், சிடி ஸ்கேன்கள், எம்ஆர்ஐ மற்றும் பெட் ஸ்கேன்கள் ஆகியவற்றின் மூலமாக இந்த புற்றுநோய்கள் அறியப்படுகிறது. நமது உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு வகையில் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் அறியலாம். புற்றுநோய்க்கான காரணங்கள் மற்றும் அபாய காரணிகளை தவிர்ப்பதன் மூலமாக புற்றுநோய்கள் ஏற்படுவதை ஒரு பரந்த அளவில் தடுப்பது சாத்தியமாகப்படுகிறது. புற்றுநோய்க்கான சிகிச்சை ஒற்றை முறையாக அல்லது கீமோதெரபி, கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை போன்ற பலவித சிகிச்சை முறைகளை கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட வகை புற்றுநோய்கள் அவற்றின் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்பட்டு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டால் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சாத்தியமுள்ளவையாக இருக்கின்றன. இது எப்போது சாத்தியமற்றது என்றாலும் கூட அந்த நபரின் வாழ்க்கையை சௌகரியமானதாக ஆக்குவதற்கு, அதன் பரவுதலை கட்டுப்படுத்த மற்றும் சிக்கல்களை குறைக்க பல்வேறு சிகிச்சை முறைகள் உள்ளன. இந்த புற்றுநோய்கள் ஏற்படுகின்ற திசுக்களின் இடத்தை பொறுத்து அவை பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. முதல், கார்சினோமாக்கள் என்று அழைக்கிறோம். கார்சினோமாக்கள் என்பவை தோலின் மேற்புற திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய்களை குறிக்கின்றன. தோலின் மேற்புற திசுக்கள் எனப்படுபவை தோல் இறைப்பை, உட்புறச்சுவர், வாயின் உட்புறச்சுவர் அல்லது மூக்கின் வெளிப்புறச்சுவர் போன்ற வெளிப்புற அல்லது உட்புற சூழலை சந்திக்கின்ற எந்த ஒரு உறுப்பினையும் சுற்றி இருக்கின்ற திசுக்களை குறிவைக்கின்றது. இவை மிகவும் வழக்கமாக தெரிவிக்கப்படுகின்ற வகைகளாகும். கார்சினோமாக்களில் சில எடுத்துக்காட்டுகள் பிராஸ்டேட் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் மற்றும் தோலில் செதில் செல் கார்சினோமா ஆகியவை அடங்குகின்றன. இரண்டாவது வகையானது சார்கோமாக்கள். இவை இணைப்பு திசுக்களில் பரவக்கூடிய புற்றுநோய்களாகும். இணைப்பு திசுக்கள் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு ஆதரவாக இருக்கின்றன மற்றும் அவற்றை இணைக்கின்ற எடுத்துக்காட்டிற்கு மற்றவை மத்தியில் கொழுப்பு திசு, மார்பக காம்புத்தோல், தசைநார்கள், தசை நாண்கள் மற்றும் எலும்புகள் ஆகியவற்றில் ஏற்படும் புற்றுநோய்களை இந்த வகைகளில் கூறலாம். லுக்கேமியா அடுத்த வகை. லுக்கேமியா என்பது இரத்த வெள்ளை அணுக்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியின் ஒரு விளைவாக இரத்தத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோயாகும். லுக்கேமியாவின் முக்கியமான நான்கு வகைகளாக லிம்போசைட்டிக் தீவிரமானது மற்றும் நீடித்தது மற்றும் மைலாய்டு தீவிரமானது மற்றும் நீடித்தது ஆகியவை உள்ளன. லிம்போசைட்டிக் மற்றும் மைலாய்டு லுக்கேமியா என்ற சொற்கள் எலும்பு மஜ்ஜையில் இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குவதற்கு நடைபெறும் முதிர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் செல்களில் ஏற்படுகின்ற புற்றுநோயை குறிக்கின்றன. அடுத்த வகையானது லிம்போமாக்கள். இவை நிணநீர் முடிச்சுகள் மற்றும் நிணநீர் உறுப்புகளில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களாகும். நிணநீர் என்பது இடைத்திசுக்களில் இடங்களில் உற்பத்தியாகின்ற திரவத்தை குறிக்கிறது. அவை உடலின் பல்வேறு உறுப்புகளில் உள்ள நிணநீர் குழாய்கள் மற்றும் சிறிய கொத்துகளின் தனிப்பட்ட தொகுதியை கொண்டிருக்கின்றன. நிணநீர் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகின்ற லிம்போசைட்டுகளை கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் அல்லது லிம்போமாக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று ஹட்கின்சன் என்று சொல்கிறோம், மற்றது ஹட்கின்சனுடையது அல்லாத லிம்போமாக்கள் என்று சொல்கிறோம். இவற்றிற்கு மேலாக தொடர்புடைய உறுப்பு அல்லது உடலின் பாகத்தை பொறுத்து புற்றுநோய் பின்வருமாறு வகைப்படுத்தக்கூடியவையாகும். மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், வாய் புற்றுநோய், பிராஸ்டேட் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், கருப்பை சார்ந்த புற்றுநோய், இரத்த புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், தோல் புற்றுநோய், சிறுநீர் பை புற்றுநோய், மூளை புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், விரைச்சிரை புற்றுநோய், கணைய புற்றுநோய், கருப்பை அகப்படல புற்றுநோய், பெண்ணுறுப்பு புற்றுநோய். இதெல்லாம் புற்றுநோயின் அதிகப்படியான வகைகளாக தற்பொழுது அறியப்படுகிறது. இந்த வகைகள் எல்லாமே உறுப்புகளோடு தொடர்புடையது. உறுப்புகளில் உள்ள செல்கள் தன்னுடைய சாதாரணமான ஒரு பிரிதலை தாண்டி அசாதாரணமான ஒரு செல் பிரிதலை மேற்கொள்ளும் பொழுது இந்த வகையான புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. இதற்கான அறிகுறிகள் என்னவென்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். பாதிக்கப்பட்ட பகுதியின் அடிப்படையில் புற்றுநோயின் அறிகுறிகள் பரந்த அளவில் வேறுபடுகிறது. புற்றுநோயின் வகை மற்றும் ஏற்பட்டிருக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் உணரப்படுகின்ற சில வழக்கமான குறிகள் மற்றும் அறிகுறிகளை நாம் இப்பொழுது காணலாம். முதலாவதாக, அசாதாரணமான எடை இழப்பு அல்லது எடை அதிகரிப்பு, பலவீனம் மற்றும் சோர்வு, சருமம் அடிக்கடி கன்றிப்போதல், சருமத்திற்கு அடியில் ஒரு புடைப்பு இருப்பது போன்ற உணர்வு, ஒரு மாதத்திற்கு மேல் நீடிக்கும் மூச்சு விடுதல் பிரச்சனைகள் மற்றும் இருமல், ஏற்கனவே இருக்கின்ற மச்சங்களின் அளவு மற்றும் வடிவம் அல்லது புண்களின் தோற்றம் போன்றவற்றில் ஏற்படுகின்ற மாறுதல்கள் போன்ற சருமத்தில் ஏற்படுகின்ற திடீர் மாறுதல்கள், சருமத்தில் எளிதாக சிராய்ப்புகள் ஏற்படுதல், வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிகள் போன்ற செரிமான பிரச்சனைகள், விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல், பசி இழப்பு, குரலின் தரத்தில் மாற்றங்கள் உருவாதல், காய்ச்சல் அல்லது இரவு நேர வியத்தலின் தொடர்பான நிகழ்வுகள், தசை அல்லது மூட்டு வலிகள் மற்றும் காயங்கள் குணமாக தாமதமாகுதல், நோய் தொற்றுகள் திரும்ப திரும்ப ஏற்படுதல். இந்த அறிகுறிகளில் எதையேனும் நீங்கள் கவனித்தால் உங்கள் மருத்துவரை பார்ப்பது புற்றுநோயின் ஆரம்ப நிலையில் கையாளக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் கட்டாயமானதாகும். இந்த அனைத்து அறிகுறிகளும் அனைவருக்கும் ஏற்படுவது இல்லை மற்றும் எல்லாராலும் ஒரு இறுதி நிலை வரை இந்த அறிகுறிகள் தீவிரமாக உணரப்படுவது இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் ஒரு பொது மருத்துவ பரிசோதனையின் பொழுது எதிர்பாராமல் கண்டுபிடிக்கப்படும் வரை சிலருக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாமலேயே இருக்கிறது. எனவே அறிகுறிகள் மிதமானவையாக இருந்தாலும் கூட நீங்கள் அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது மிகவும் முக்கியமானதாகும். இந்த புற்றுநோயின் சிகிச்சை முறைகளாக நாம் பிரிப்பது இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். அறுவை சிகிச்சை முறைகள், இது செல்களின் அசாதாரணமான வளர்ச்சி அல்லது திரட்சியை நீக்குவதுடன் தொடர்புடையதாகும். அதைத் தொடர்ந்து மீதமிருக்கும் தொகுதிக்கு பயாப்சி செய்யப்படுகிறது. குறிப்பாக இது கட்டி அணுகக்கூடிய இடத்தில் மற்றும் இருக்கும் இடம் கண்டறியப்பட்டு அவற்றை நீக்குவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்ததாக அறுவை சிகிச்சை அற்ற முறைகள், இது செல்களின் அசாதாரணமான திரட்சியை அழிப்பதற்காக கொடுக்கப்படும் மருந்துகளை உள்ளடக்கி இருக்கின்ற கீமோதெரபி மற்றும் வளரும் கட்டியின் மீது நேரடியாக காமா கதிர்கள் போன்ற கதிர்வீச்சுகளை பயன்படுத்துகின்ற கதிர்வீச்சு சிகிச்சை ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். சில நேரங்களில் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அற்ற முறைகள் ஆகிய இரண்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் கட்டியின் அளவை குறைப்பதற்காக கதிர்வீச்சு சிகிச்சை அல்லது கீமோதெரபி பரிந்துரைக்கப்பட்டு பின்னர் புற்றுநோய் தன்மை உள்ள அந்த புண்களை வெட்டி நீக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அந்த புண்கள் மற்ற இடங்களுக்கு மேலும் பரவுவதை தவிர்ப்பதற்காக மறுபடியும் அந்த பகுதியில் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. மற்ற சிகிச்சை தேர்வுகளாக ஹார்மோன் சிகிச்சை, நோய் எதிர்ப்பு அதிகரிப்பு சிகிச்சைகள், இன்ன பிற சிகிச்சைகள் உள்ளன. இவை குறிப்பிட்ட வகை புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக மார்பக புற்றுநோய் மற்றும் பிராஸ்டேட் புற்றுநோய் சிகிச்சை அளிக்க ஹார்மோன் சிகிச்சை பொருத்தமானதாக இருக்கிறது. மருந்துகளும் புற்றுநோயோடு இணைந்த அறிகுறிகளை கையாள்வதற்காக பரிந்துரைக்கப்படுகின்றன. அவற்றுள் தனி நபர்களின் அறிகுறிகளை கையாள அளிக்கப்படும் வலி நிவாரணிகள், அமில எதிர்ப்பிகள், காய்ச்சல் தணிப்பான்கள் ஆகியவை அடங்கும். புற்றுநோயின் வளர்ச்சி காரணமாக ஏற்படுகின்ற தொடர்ச்சியான வலி மற்றும் அசௌகரியத்தை போக்குவதற்காக மார்பின் பற்றுகள் மற்றும் பல வலி நிவாரணிகள் பயன்படுத்தப்படுகின்ற போது புற்றுநோய் பரவுகின்ற இயல்பின் காரணமாக அது கட்டுப்படுத்த முடியாததாக இருப்பதால் அவ்வப்போது வலியை குறைக்கும் கவனி மட்டுமே சாத்தியமுள்ள ஒரே ஒரு சிகிச்சை முறையாக இருக்கின்றது. வாழ்க்கை முறை அளவீடுகளை பற்றி பார்ப்போம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மற்றும் புற்றுநோயின் அறிகுறிகளை சமாளிப்பதற்காக சில வாழ்க்கை முறை மாறுதல்களை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவற்றுள் அடங்கி இருக்கக்கூடியவையாவது, அனைத்து ஊட்டச்சத்துக்கள் உட்பொருட்களும் அடங்கியுள்ள வீட்டில் சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். முறையாக உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒரு வாரத்திற்கு 5 நாட்கள் 30 நிமிடங்களுக்கு போதுமான அளவு தீவிரமான உடற்பயிற்சி செய்வது மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடும். ஒருவேளை தீவிரமான உடற்பயிற்சிகளை செய்ய இயலாத நிலையில் நீங்கள் இருந்தால் 30 நிமிடங்களுக்கு சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி செல்வது மிகவும் உதவிகரமாக இருக்கலாம். புகையிலை மற்றும் மது அருந்துவதை தவிருங்கள். உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை அளவிட தொடர்ந்து முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள செல்லுங்கள். யோகா, தியானம் அல்லது ஒரு ஆர்வமுள்ள விஷயம் அல்லது பொழுதுபோக்கினை பின்பற்றுவதன் மூலம் மன அழுத்தத்தை நல்ல முறையில் கையாளுங்கள். அனைத்து நேரங்களிலும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் இருங்கள். அனைத்து புற்றுநோய்களும் குணப்படுத்த முடியாத மற்றும் மரணத்தை ஏற்படுத்துபவை அல்ல. இது மிகவும் முக்கியமானது. இந்த புற்றுநோயானது எந்த ஒரு செயல்பாட்டினையும் வழங்காத தன்னிச்சையாக வளர்ந்து இயல்பற்ற முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கின்ற செல்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி என்று நாம் சொல்கிறோம். புற்றுநோய் செல்கள் இயல்பில் அதிக ஆபத்தை உடையவையாக இருக்கின்ற போது உடலில் எங்கு வேண்டுமானாலும் பரவ மற்றும் பரவக்கூடியவை ஆகும். இவை தீவிரமான ஆபத்து இல்லாதவையாக இருக்கின்ற பொழுது ஒரே இடத்தில் தொடர் வளர்கின்றன. புற்றுநோய் அடிப்படையில் மற்ற திசுக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவற்றை அழிக்கக்கூடிய திறனை கொண்ட செல்களின் ஒரு அசாதாரணமான மற்றும் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியையும் நாம் இந்த புற்றுநோயை பார்க்கிறோம். புற்றுநோய்க்கு மிகவும் அதிகப்படியான மருந்துகள் நிறைவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த மருந்துகள் அந்த புற்றுநோய்க்கான வகையை கண்டறிந்து அந்த வகைக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படும் என்பதை பொறுத்து நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள் மாறுபடுகின்றன. புற்றுநோய் சிகிச்சை என்பது எந்த விதமான நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை முதலில் கண்டுபிடித்து அந்த நிலைக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படும் என்பதை அந்த மருத்துவர் உணர்ந்து அந்த ஸ்டேஜுக்கு தேவையான சிகிச்சைகளை அவர் மேற்கொள்வார்.
இதுவரையில் புற்றுநோய் பற்றிய தகவல்களை கேட்டமைக்காக புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சென்னை பல்கலைக்கழகம் விலங்கியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் மில்டன் பிரபு அவர்கள் வழங்கிய சுற்றுச்சூழல் மாசுபாடும் புற்றுநோய் வகைகளும் பகுதி 40 கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.